ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம். பிரம்மதேவரிடம் வைகுண்ட லோகத்தை காண்பிக்கின்றார் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு. வைகுண்ட லோகமானது காலத்தின் பராக்கிரமம் கிடையாதது. சத்வ ரஜசு தமசு முதலிய குணங்களோ மாயையோ தோஷமோ இல்லாததாக திகழும். பகவானை தொடர்ந்து இருப்பவரும் தேவ அசுரர்களால் பூஜிக்கப்படுபவருமாகிய மகானுபாவர்களே அங்கு புலப்படுவார்கள். அவர்கள் கருமையாக பல பலவென்று இருக்கும் தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவர்களும் பீதாம்பரம் உடுத்தியவர்களுமாக இருப்பார்கள். மிகுந்த ஒளியும் மென்மையுமாக நான்கு புஜங்கள் உடையவர்களாகவும் ஜுவலிக்கும் இரத்தனங்களால் இழைக்கப்பட்ட ஆபரணங்கள் அணிந்து பிரகாசமாகவும் இருப்பார்கள். அழகிய விமானங்கள் வைகுண்ட லோகத்தின் நாற்புறமும் வரிசையாக திகழும். அங்கு மிகுந்த அறிவும் அழகும் உடைய ஸ்ரீ மகாலட்சுமி தேவியானவள் சிறந்த ரூபத்துடன் பூமி நீலை முதலியவர்களோடும் பகவானுடைய பாதாரங்களை துளசியினால் பூஜித்து கொண்டிருப்பாள். அந்த மாது பகவானுடைய சரித்திரங்களை இனிமையாக பாடிக்கொண்டும் இருப்பாள். அத்தகைய ஸ்ரீ வைகுண்ட லோகத்தில் தவம் மற்றும் யஜ்யங்களால் ஆராதிக்கப்படுபவன் ஆகிய ஸ்ரீ மகாலட்சுமி வல்லபனான பரமபுருஷன் திகழ்வதை பிரம்மதேவர் கண்டார். சுனந்தர், நந்தர், பிரபகர், அர்ஹனர் முதலிய முக்கிய அனுசாரர்களால் நாற்புறத்திலும் பணிய பெற்று எல்லோரிலும் சிறப்புற்ற பகவானை கண்டார் பிரம்மதேவர். அந்த பரமபுருஷனை கண்ட சந்தோஷத்தினால் பிரீத்தியின் மிகுதியினால் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக அந்த பகவானுடைய பாதார விந்தத்தை நமஸ்காரம் செய்தார் பிரம்மதேவர். வைகுண்டத்தில் தனது அற்புத தரிசனத்தை அளித்த பகவான் ஸ்ரீ பிரம்மதேவரது கரங்களை பிடித்தவாறு கூறுகின்றார். வேதங்களை ஓதி உணர்ந்த பிரம்மனே, நீ உலகங்களை படைக்க விரும்பி நெடுநாள் தவம் செய்தாய். உன்னுடைய சரியான தவத்தில் நான் மனம் மகிழ்ந்தேன். நீ மதிமயங்கி இருந்த பொழுது தப தப என்று நானே உனக்கு உணர்த்தினேன். தவமே என்னுடைய ஹிருதயம். தவத்தினாலேயே நான் இந்த உலகங்களை படைக்கின்றேன். அந்த தவத்தினாலேயே காத்து பின் சம்ஹாரமும் செய்கின்றேன். தவமே என்னுடைய பிரபாவம் என்று கூறுகின்றார். அப்பொழுது பிரம்மதேவர் தான் அறிய விரும்பிய இரண்டு அர்த்தங்களை கேட்டார். பகவானே, கர்மங்களினால் விளையும் மாயை இல்லாத உமது திவ்ய ரூபம் என்று ஒன்று உள்ளது. மற்ற ஜீவர்கள் மற்றும் அனைத்திலும் உட்பகுந்து அதுவாகவே தோன்றும் உனது சொரூபம் என்று உள்ளது என்று சொல்கின்றார். இதன் பொருளை உள்ளபடி தாங்கள் எனக்கு விளக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் பிரஜைகளை படைக்க முடியும் என்று கேட்கின்றார். இரண்டாவதாக, பல வகை சக்திகள் கொண்டுள்ள நீ 24 தத்துவங்களோடு 25வது தத்துவமாக இருந்து அப்படிப்பட்ட தத்துவங்களால் ஆன இந்த லோகத்தின் சுரூபத்தை எப்படி நீயே ஆக்குவதும் காப்பதும் அழிப்பதும் செய்கின்றாய்? மாதவனே, இந்த இரண்டையும் எனக்கு விளக்க வேண்டும். மேலும் உமது அருளினால் நான் உலகங்களை படைப்பதினால் எனக்கு கர்வம் நேராமல் பாதுகாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த பகவான், பகவத் சுரூபம் பற்றிய தெளிவு, மற்ற உருவங்கள் பற்றிய ஞானம், சாஸ்திரம், கர்மயோகம், ஞானயோகம் மற்றும் இரகசிய மந்திரங்கள் அனைத்தும் ஸ்ரீ பிரம்மதேவனுக்கு அருளி இதனை எக்காரணம் கொண்டும் எவருக்கும் வெளியிடக்கூடாது என்றும் கூறுகின்றார். பின்னர் மேலும் சொல்லத் தொடங்குகின்றார். பிரம்மனே, சிருஷ்டிக்கு முன்பு நான் ஒருவனே இருந்தேன். சிருஷ்டியை உண்டு பண்ணி உன்னை தோற்றுவித்தவனும் நானே. என்னுடைய சொரூபம், ரூபம், குணம், பிரபாவம் ஆகியவற்றை நீ இப்பொழுது உள்ளபடி அறிந்தாய். அனைத்து வித பொருட்களும் உயிர்களாக எனது சக்தி கொண்டு படைத்தேன். சம்ஹார காலத்தில் அனைத்தும் அழிந்து எவன் மிகுந்திருப்பானோ அவனும் நானே. பெருத்து சொல்லக்கூடிய பெயர்களும் உருவங்களும் இந்த உலகங்கள் அனைத்தும் நானே. சரீரத்தின் காரியமான பால்யம், யவ்வனம், பெருமை, சிறுமை முதலிய விகாரங்கள் எனக்கு சம்பந்தமாகாது. ஸ்தூல சரீரத்தில் நானே காரியமாக இருக்கின்றேன். சூக்ஷ்ம சரீரத்திற்கு நானே காரணமாக இருக்கின்றேன். சேத்தனா சேத்தனங்களாகிய அனைத்து உயிர்களுக்கும் நான் காரண காரியம் ஆயினும் அவற்றின் தோஷங்கள் அற்ற பரமாத்மஸ்வரூபன் என்று நீ புரிந்துகொள் என்று சொல்கின்றார் பகவான். மேலும் நான் எப்படி இரண்டுமாக இருக்கின்றேன், அதாவது தோஷமற்றவனாகவும் ஆத்மாவாகவும் இருக்கின்றேன் என்று கேட்டாயல்லவா சொல்கின்றேன் என்று கூறுகின்றார். எனது பிரகிருதி என்கின்ற மாயா சுரூபத்தில் ஆத்மா தோன்றாது, ஆத்மஸ்வரூபத்தில் மாயை தோன்றாவது. ஏனெனில் இரண்டும் ஒன்றோடு ஒன்று பொருந்தாத சுபாவங்களை கொண்டிருக்கும். உதாரணமாக இருட்டும் வெளிச்சமும் என்று கொள்ளலாம் என்று கூறுகின்றார் பகவான். இருட்டில் வெளிச்சம் தோன்றாது, அதுபோல வெளிச்சத்தில் இருட்டு தோன்றாது. ஆத்ம தத்துவம் என்பது அணுவாய் நித்தியமாய் ஸ்வயம் பிரகாசமாக நிலையாக இருக்கும். அச்சேதனமான பிரகிருதித்துவம் என்பது ஸ்தூலமாய் அனித்யமாய் ஜடமாக இருக்கும். எப்படி நீரோட்டங்களில் ஒரு குடத்தினுள் முழுகிய நீரானது குடத்திற்குள்ளும் இருக்கின்றது, அதே சமயம் நீர்நிலை முழுவதிலும் நிரம்பி பறந்து உள்ளது, அப்படியே அதுபோலவே அனைத்து பொருட்களின் உள்ளிலும் அனைத்திற்கும் வெளியிலும் நான் நிரம்பி இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். அப்பா நான்முகனே, பரமாத்மாவின் சொரூபத்தை அறிய வேண்டும் என்கின்ற விருப்பமுடையவன் ஒன்றோடு ஒன்று சேராத அனைத்திற்குள்ளும் அந்தராத்மாவாக விளங்குகின்ற பரமாத்மாவின் சொரூபம் என்று ஒன்று உள்ளதென்றும் அதை விடுத்து வேறொன்றும் இல்லை என்பதையும் அறிய வேண்டும். இதை தவிர அறிய வேண்டியது வேறொன்றும் இல்லை. எனது மாயை எங்கும் நிறைந்திருப்பினும் க்ஷணம்தோறும் மாறும் தன்மை உடையது. எப்படி மண்ணானது முதலில் உருண்டையாக, பின்னர் குடமாக, பின்னர் உடைந்த ஓடுகளாக, சுக்கல் சுக்கலாக, அதிலும் பொடி பொடியாக, முற்றிலும் தூளாக முன்னிருந்த உருவம் பின் இருக்க முடியாதபடி மாறும் தன்மையதாக இருக்கின்றதோ, அப்படியே நானும் மாறிக்கொண்டிருப்பேன். ஆனால் அவற்றின் எல்லா மாறுதல்களுக்குள்ளேயும் என்னுடைய சுரூபம் என்றும் மாறாமல் ஒரே தன்மையதாக இருக்கும். நீ உலகங்களை படைக்கும் பொழுது உனக்கு அகங்காரம் ஏற்படக்கூடாது என்று கேட்டுக்கொண்டாயல்லவா? உன்னால் படைக்கப்படுபவை அனைத்தும் எனக்கு சரீரமாகி எனக்குட்பட்டிருக்கும். என்னை ஒழிய சுதந்திரமாக இருக்கும் வஸ்து என்று எதுவுமே இல்லை. இந்த என்னுடைய மதத்தை மறவாமல் மனதில் நிலைநிறுத்துவாயாகில் சிருஷ்டி காலங்களில் உனக்கு மதிமயக்கம் உண்டாகாது. இங்கனமே சம்ஹார காலங்களில் ருத்ரனும் இந்த உண்மையை மனதில் கொண்டால் அவனும் அந்த காலங்களில் மதிமயக்கம் உண்டாக பெறாமல் இருப்பான் என்று இவ்வாறு பிரம்மதேவரிடம் உபதேசம் செய்துவிட்டு அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தனது உருவத்தையும் வைகுண்ட லோகத்தையும் மறைத்து கொண்டான் பகவான். பின்னர் பிரம்மன் பகவானுக்கு அஞ்சலி செய்து இந்த உலகத்தை எல்லாம் முன்கல்பத்தில் சிருஷ்டித்தது போலவே சிருஷ்டித்தார். அப்பொழுது அவனது புத்திரர்களாகிய மரீசி மற்றும் நாரதர் முதலியோர் பிறந்தார்கள். நாரதர் மாயையை அறிய விரும்பியவராகி சுவாவம் வினயம் மற்றும் வெளி இந்திரியங்களை அடக்கி வெல்லும் குணமான தமம், உள் இந்திரியங்களை அதாவது மனதை அடக்கி வெல்லும் குணமான சமம் ஆகியவற்றோடு பிறந்து தந்தையை மகிழ்வித்தார். அப்பொழுது பிரம்மதேவர் நாரதருக்கு 10 லட்சணங்களை உடைய பாகவதத்தை போதித்தார். நாரதர் வியாசருக்கு போதித்து, வியாசர் எனக்கு போதித்து, சுகபிரம்மமாகிய நான் இந்த கலியுகத்தில் முதலில் உனக்கு போதிக்கின்றேன் என்று பரீட்சித்திடம் கூறினார். இவ்வாறு சுத்த சம்பிரதாய வழியில் வந்த ஸ்ரீ பாகவத மகாபுராணத்தை நான் உனக்கு சொல்லிக்கொண்டு வருகையில் உன்னுடைய கேள்விகள் அனைத்திற்கும் உத்தாரம் கிடைக்கும் என்று கூறுகின்றார். இந்த பாகவத புராணத்தில் கூறப்பட்டுள்ள 10 லட்சணங்களை கூறுகின்றார். முதலாவது சர்க்கம், இரண்டாவது விசர்க்கம், மூன்றாவது ஸ்தானம், நான்காவது போஷணம், 5வது ஊதிகள், 6வது மன்மந்திர கதை, 7வது ஈஸ்வர கதை, 8வது நிரோதம், 9வது முக்தி, 10வது ஆசிரயம் ஆகிய 10 லட்சணங்கள் இதில் அடங்கியுள்ளன என்று கூறுகின்றார். இதில் 10வது லட்சமான ஆசிரயமே முக்கியமாகும். அதாவது ஆசிரியம் என்பது பரபிரம்மே, அவரை பற்றி கூறுவதே மிகவும் முக்கியம் என்றும் கூறுகின்றார். 1வது லட்சணமான சர்க்கத்தில் பஞ்சபூதங்கள், சப்த தன்மாத்திரை முதலிய தன்மாத்திரைகள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், புத்தி எனப்படுகின்ற மகத்து தத்துவம் ஆகிய இவற்றின் உற்பத்தி சர்க்கம் என்று கூறப்படுகின்றது. 2வது லட்சணமான விசர்க்கம் என்பது நான்முகன் பரமபுருஷனுடைய தூண்டுதனால் சத்துவ ரஜசு தமோ குணங்களின் வைஷம்யத்தை அடைந்து நடத்தும் தேவ மனுஷ்யாதி சிருஷ்டியை விளக்குவதாக இருக்கும். 3வதான ஸ்தானத்தில் என்றும் எங்கும் தடைபடாத பகவான் சத்துருக்களை வென்று அனைவரிலும் மேன்மையுற்று இருப்பதை பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது. 4வதான போஷணம் என்னும் லட்சணம் பகவான் ஜெகம் முழுவதற்கும் அனுக்கிரகம் செய்வதை குறித்து விவரிக்கும். 5வதான மன்வந்திர கதையில் பகவானால் அனுக்கிரகம் செய்யப்பட்ட சத்ருபுருஷர்களாகிய மன்வந்திர சத்புருஷர்களாகிய மன்வந்திர அதிபதிகளின் தர்ம பிரச்சாரங்கள் அமைந்திருக்கும். ஸ்ரீ பகவானுடைய அவதார சரித்திரங்களும் அவனை பணியும் சத்புருஷர்களை பற்றிய பல உதாரணங்களோடு கூடிய சத்கதைகளும் ஆறாவது லட்சணமான ஈஸ்வர கதையில் இடம்பெற்றிருக்கும். ஜீவர்களின் கர்ம வாசனையை பற்றி கூறுவது ஏழாவதான ஊதிகள் என்னும் லட்சணம். இந்த ஜீவாத்மா கர்மசக்திகளுடன் சூக்ஷ்ம பிரகிருதியில் மழுங்கி இருத்தலே நிரோதம் என்ற எட்டாவது லட்சணமாகும். இந்த ஜீவன் தேவாதி உருவங்களை பெற்று வெவ்வேறாக தோன்றும் தன்மையை துறந்து பாவங்கள் அற்றிருத்தல் முதலிய எட்டு குணங்கள் அமையப்பெறுதலே முக்தி எனப்படுவதாகும். இந்த ஜகத்தின் உற்பத்தியும் பிரளயமும் எவனிடத்திலிருந்து உண்டாகின்றன என்று சாஸ்திரங்களால் தெரிய வருகின்றதோ மற்றும் எவன் பரபிரம்மம் என்றும் பரமாத்மா என்றும் சொல்லப்படுகின்றானோ அவனே ஆசிரியம் எனப்படும் லட்சணமாகும். இந்த ஆத்மாவிற்கு அந்தராத்மாவாக இருப்பதால் அவன் ஆத்யாத்மிகன் என்று கூறப்படுகின்றான். இந்திய அபிமானிகளான சூரியன் முதலிய தேவதைகளுக்கும் அந்தராத்மாவாக இருப்பதால் ஆதி தெய்வீகன் என்றும் ஐம்பூதங்களின் குணங்களுக்கும் அந்தராத்மாவாக இருப்பதால் ஆதி பௌதிகன் என்றும் கூறப்படுகின்றான். அந்த பரமபுருஷன் அச்சேதனமான அதாவது நிலையற்றதான பிரகிருதிக்கடமான அதாவது மாயைக்கு உட்பட்டதான ஜீவாத்மாவிற்கும் அந்தராத்மாவாக இருப்பின் அவன் தனக்குத்தானே அந்தராத்மாவாகவும் இருப்பான். இவ்வாறு புராணங்களுக்கு லட்சணங்களான சர்க்கம் முதல் ஆசிரியம் வரையிலான பத்து அர்த்தங்களையும் உனக்கு விபரமாகச் சொன்னேன் என்று பரீட்சித்து மன்னனுக்கு கூறிய சுகபிரம்ம முனிவர், இனி நான்முகன் தேவ மனுஷியாதிகளை படைத்த விதம் பற்றி கூறுகின்றேன் கேட்பாயாக என்று தொடர்கின்றார். அவற்றையெல்லாம் நாம் அடுத்த பதிவில் காண்போம். சென்னை திருவாமீரிலிருந்து திருமதி லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.